ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போதம், மங்கள வாழ்த்து, அவையடக்கம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாள், இணை பொழுது என்னெஞ்சின் நீங்காதான் தாழ்வாள், போகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஸ்தோத்திரமும் சாத்திரமும் ஆனார் தாமை என்பது பிறடிகள் ஆறாம் திருமுறை திருவாலங்காட்டு திருப்பதிகத்தில் அருளியுள்ள திருவாக்கு. உள்ளம் உருகி தன்னை பாடி பரவுவோர் வினைகளை சிவபெருமான் தீர்த்தருளி அவர்களுக்கு பேரானந்த பெருவாழ்வினை அருளுவார். அம்முறையில் உள்ளம் உருகி இறைவனை துதிக்க வேண்டும் இல்லை, திருமுறைகளின் பொருள் நலன்களை உணர வேண்டியது அவசியமாகிறது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் என்று மணிவாசக பெருமான் அருளியுள்ளமை நாம் உளங்கொள்ளத்தக்கது. தோத்திரங்கள் சிவபெருமானுக்குரிய புகழ் நூல்கள். சாத்திரங்கள் அப்பெருமானுடைய இயல்பினையும் அவருக்கு அடிமையாகவும் உடமையாகவும் விளங்கும் பசு பாசங்களின் இயல்பையும் எடுத்துரைக்கும் பொருள் நூல்கள். பொருள் நூல்களாகிய சாத்திரங்களை கற்று தெரிந்து புகழ் நூல்களாகிய தோத்திரங்களை பாடி பெருமானை பரவினால் இருவினைகளும் நீங்கி போகும். உண்மை இருள் செயல் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் என்னும் திருக்குறளின் மூலம் தெளிவாக உணர முடிவதாய் உள்ளது. எனவே ஆன்மாக்கள் உறுதி பெற சாத்திர கல்வி கேள்விகள் மிகவும் அவசியம். அம்முறையில் சைவ சித்தாந்த உலகில் சிறப்பிடம் வகிக்கும் நீகண்ட சாத்திரங்கள் நம் மரபில் வந்த நம் ஆதின ஞானாசிரியர் பெருமக்கள் அருளிய பண்டார சாத்திரங்கள் ஆகிய சாத்திரங்கள் குறித்த விரிவுகளை நமது ஆதின மாவாடி கருத்தன் மாதவ சிவஞான யோகிகளின் சித்தாந்த உரைகளை அடிப்படையாக கொண்டு நமது ஆதின புலவர் சு குஞ்சிதபாதம் நிகழ்த்தியுள்ளார். இந்த சாத்திர விரிவுரைகள் கோவில்பட்டி திருமுறை மண்டலத்தினர் மூலம் குறுந்தகடுகளாக வெளிவந்துள்ளன. இவ்விரிவுரைகள் சித்தாந்த பொருள் குறித்த தெளிவு பெறுவதற்கு அன்பர்களுக்கு உதவியாக இருக்கும். கோவில்பட்டி திருமுறை மண்டலத்தினர் முன்னர் தண்ணீர் திருமுறை குறித்த குறுந்தகடு ஒன்றினை வெளியிட்டு திருமுறை தொண்டை சிறப்பாக புரிந்துள்ளனர். இப்போது சாத்திர குறுந்தகடுகளும் அவர்கள் வெளியிடுவது பாராட்டிற்குரியது. சிவத்தொண்டுகளை சீரிய முறையில் ஆற்றி வரும் கோவில்பட்டி திருமுறை மன்றத்தினருக்கும் குறிப்பாக செயலாளர் சிவத்திரு அழகுராஜன் அவர்களுக்கும் சித்தாந்த சாத்திர தெளிவுரைகளை கேட்டு உளங்கொள்ளும் அடியார்களுக்கும் இருமை வளங்களும் சிவஞானமும் சிந்திக்க வேண்டுமாய் நமது வழிபடு கடவுளாகிய அருள்மிகு ஞான பெருங்குத்தன் திருவடி மகளை சிந்தித்து வாழ்த்துகின்றோம். வையம் நீடுக ஆமலை மன்னக மெய் விரும்பிய அன்பர் விளங்க சைவ நன்னறிதாம் தடைத்து உங்க தெய்வ வெண் திருநீரு சிறக்கதே.
ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய் கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட வல்லடியார் கருபுரிந்த அருளந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்த நகர் மனஞான சம்பந்த நிலற்றாள் போற்றி, சீராண்ட தில்லைநகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. கருணை பொழுது நிமத்தில் திருநீற்றுதலும் கண்டாரை வசப்படுத்தக்க நிந்த வாயழகும் பெருமை தருதரவோடு பயணத்திற்பொறுத்தே பிஞ்சகனார் மனத்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் நகராத ஞானமே வடிவாம் வரது சிவஞானம் அவனியும் மனத்தாள் ஒரு பொழுதும் நீங்காமலை மதுரத்தில் சிரத்தில் போதிலின் ஆவில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். நம பார்வதி பதயே ரகர மகாதேவா. இத்திருத்தலத்திலே திருக்கோயில் இருந்தருளி நம்ம எல்லாம் வாழ்வித்தருளும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வலிடிமை கொண்ட நாயகி சமேத ஸ்ரீ சிவந்தியப்ப பெருமானுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை முன்னதாக போற்றி துதி செய்து கொண்டு சைவ மக்களின் குலதெய்வமாய் விளங்கும் மாதவ சிவஞான யோகிகள் இன்று அவர்கள் குரு பூஜை இருந்தருளுகின்றார்கள். அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை முக்கரங்களாலும் துதித்துக் கொண்டு சைவ மெய்யன்பர்களே நாம் நம்முடைய சிவஞான போத சிந்தனையை தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று கருதுகின்றேன். பார்வதி பதையே மெய்யன்பர்களே வகுப்பை தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று கருதுகின்றேன். ஒரே வகுப்பிலே முதல் சூத்திரத்தை நிறைவு செய்துவிடுவது என்பது இயலாத காரியம். மேலும் நாம் அன்று பார்த்த விஷயங்கள் என்றுமே நினைவில் கொள்ள வேண்டியவை. அதாவது நாம் அந்த பார்த்த செய்தியின் சாராம்சத்தை சொல்லிவிடுகின்றேன். நம்முடைய தமிழ் மொழியை ஏதோ ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சாதனம் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் என்று சொல்வார்கள். அதுபோல் உலகத்தில் எத்தனையோ மொழிகள் தொடர்பு கொள்வதற்காக பேசப்படுகின்றன. அந்த ஒரு காரியத்திற்கு மட்டுமே உரிய மொழி என்று நாம் கருதிவிடக்கூடாது. அதை எளிமைப்படுத்த வேண்டும் எளிமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த அரிய தமிழ் இருக்கின்றதே அதில்தான் எத்தனையோ இலக்கிய செல்வங்களும் அருள் செல்வங்களும் இருக்கின்றன. அவை எந்த காலத்திற்கும் வேண்டியவை. எனவே அந்த தமிழினுடைய அந்த அரிய நிலையாகிய அந்த செயல் நிலையை நாம் உணரவும் போற்றவும் முற்பட்டு விட்டோம் என்றால் அந்த ஒரு ஆர்வமே போதும். அவர் பாரதியார் சொல்வது போல, அக்கினி குஞ்சொன்று கண்டேன் சொல்வார், அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்தடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு என்று சொல்வார். அதுபோல இந்த தமிழ் செய்யுளில் நாம் காட்டுகின்ற அந்த துளியளவு ஆர்வம் இருக்கின்றதே, அந்த சிறிய ஆர்வம் அது ஒரு தீப்பொறி போல, அது நம்முடைய அறியாமை அனைத்தையும் வெகு விரைவாக கொளுத்திவிடும். நமக்கு எந்த நூலாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, ஞான நூலாக இருந்தாலும் சரி, அதனுடைய உட்பொருளை தெளிவாக காட்டும் என்ற அளவிலே அதனை கூறிக்கொண்டு இன்று நம்முடைய நூலை தொடங்கலாம் இருக்கிறது. இந்த சிவஞான போதம் என்ற ஞான நூலை நாம் படித்தாக வேண்டிய அவசியம் என்னவென்றால், இந்த நூல் எல்லா சமயங்களிலும் சொல்லப்படுகின்ற விஷயம்தான் இங்கும் சொல்லப்படுகின்றது என்றாலும், எந்த ஒரு தடைக்கும் விடை கொடுக்கும்படியாக, எந்த கோணத்திலிருந்து எப்படி ஆராய்ந்து கேள்வி கேட்டாலும் அதற்கு விடை வழங்கும்படியாக, இதற்கு மேல் மறுத்துரைக்கும் சொல் இல்லை. சொல்லுக சொல்லை அச்சொல்லை, சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெள்ளுஞ்சொலின்மை அறிந்து என்று சொல்வது போல, இதற்கு மேலாக இதற்கு தடை கொடுத்து மாற்றுக்கருத்து சொல்ல வழியில்லை என்று சொல்லும்படி, அதனால்தான் முடிந்த முடிவு என்று சொல்வார்கள். சித்தாந்தம் என்ற சொல்லுக்கே முடிந்த முடிவு என்றுதான். சைவம் என்பது சிவனோடு சம்பந்தப்பட்டது, திருமூலதேவர் நாயனார் சொன்னபடி. அப்படிப்பட்ட முடிந்த முடிவாக விளங்குவது இந்த நூலினுடைய ஒரு நிலையாகும். நாம் ஏன் பிறந்திருக்கின்றோம், நாம் வாழ்கின்றோம், இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றோம், இதற்கான காரணம் என்ன, மரணம் என்பது நிச்சயமாக சம்பவிக்கக்கூடியது, அது ஏன், மரணத்திற்கு பிறகு நம்முடைய நிலை என்ன, இப்படி பிறந்து வாழ்ந்து இறந்து கொண்டிருக்கின்றோமே, அப்படி போய்கொண்டிருக்கின்ற நாம் யார், இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. தத்துவத்துறையில் வந்தால் பல சமயங்களும் இதற்கு விடை கூறுகின்றன. ஆனால் மிக தெளிவாக முடிந்த முடிவாக கூறுவது நம்முடைய சைவ சித்தாந்தம். அதனை நாம் சிவஞான போதத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஆகையினால இன்றைய காலத்திலே புற வழிபாடு பயன்தராது, ஆகவே அக வழிபாடு என்ற யோக வழிபாடு அது அதற்கு வர வேண்டும். அதை விடுத்து கோயிலுக்கு செல்வது, பூஜை செய்வது, ஜபம் செய்வது போன்றவையெல்லாம் பயன்தராது என்கின்ற ஒரு கொள்கை மிக வேகமாக தலைதூக்கி வருகின்றது. ஆனால் நாமோ இங்கு சைவ சித்தாந்தம் படிக்க வந்திருக்கின்றோம். இந்த சைவ சித்தாந்தம் அதைவிடவும் அவசியம்தானா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவசியம்தான். தியானம் என்பது மிக உயர்ந்தது, போற்றத்தகுந்தது, ரொம்ப நல்லது. எத்தனையோ இந்த உலகத்தில் எவ்வளவோ வேண்டத்தகாத விரும்பத்தகாத விஷயங்கள் எல்லாம் விட்டு விட்டு இப்படி தியானம் என்று பண்ணுவது பாராட்டத்தக்கது. அதை வந்து நிச்சயமாக பாராட்ட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நெறி ஒத்து வரும், அதை பத்தி ஒன்றும் சொல்வதற்கில்லை. ஆனால் நாம் தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இப்ப இதெல்லாம் விடாதுதான் உயர்ந்ததோ என்று நமக்கு ஒரு சந்தேகம் வந்துவிடக்கூடாது. என்ன என்றால், தியானம் என்று சொல்கின்றார்கள், தியானம் செய்கின்றோம், சரி, இன்னென்ன மாதிரி பண்ணணும், இந்த தியானம் செய்கின்றோமே, இந்த தியானம் செய்கின்ற நாம் யார் என்பதை நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டுமா வேண்டாமா? தியானம் செய்யக்கூடிய நாம் யார் இந்த கேள்விக்கு அங்கு பதில் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. சரி, நாம் தியானம் செய்கின்றோமே, எதை குறித்து தியானம் செய்கின்றோம், நம்மால் தியானிக்கப்படுகின்ற பொருள் எது, இரண்டாவது கேள்வி. சரி, அதனை தியானம் செய்வதனாலே நாம் பெறப்போகும் பலன் என்ன, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு விடை தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். ஏதோ ஒன்றை சொன்னார்கள், அதை செய்வோம் என்று சொன்னால் அதுவும் வந்து கதானுகதிக நியாயம் என்று சொல்வார்கள். சொன்னதை அப்படியே கேட்டுக்கொண்டு அப்படியே பின்பற்றுவது என்பது, அதில் கொண்டு வந்தால் போய் முடியும். ஆகையினாலே இங்கே நாம் நமக்கும் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. சிவபெருமானை அடைவதற்கு நான்கு நெறிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன, சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு சொல்வார்கள். எட்டாம் சூத்திரத்தில் நாம் அதெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதுல வந்து யோகம்னு இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாம் வரும் இல்லைங்களா. ஒன்றை பூர்த்தி செய்துவிட்டு அடுத்ததுக்கு போகணும், சரியை முடித்து கிரியை, கிரியை முடித்து யோகம், யோகம் முடித்து ஞானம், அப்படி போகணும். அது மட்டுமல்ல, ஒவ்வொன்றிலும் உட்பிரிவுகள் வைத்திருக்கின்றார்கள். முதல்ல செய்ய வேண்டியது சரியை. என்ன சரியைனா என்னன்னா, சிவபெருமானை உடலால் வழிபடுதல். நம்மகிட்ட வந்து தெளிவுதான், யாரை வழிபடுதுங்கிறது சொல்லிடுவாங்க. நம்ம வந்து இறைவனை அப்படின்னா அது எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன. சிவபெருமானை உடலால் வழிபடுதல் சரியை. அந்த நிலை முதல்ல எல்லாரும் செய்தே ஆக வேண்டும். ஞான நிலையை அடைந்தவர்கள் கூட செய்து ஆக வேண்டும். நம்ம நூல் சொல்லும், அதை நம்ம 12 சூத்திரத்தில் பார்க்கிறோம். சிவபெருமானை உடனால் வழிபடுதல், அது திருக்கோயிலில் சென்று திருக்கோயிலுக்கு உண்டான உளவார பணிகளை செய்து அங்கே வருகின்ற அடியார்களையும் போற்றி, அங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானையும் எம்பிராட்டையும் போற்றி, திருமறைகளால் அவர்களை துதித்து, இது போன்ற புண்ணியங்களை செய்வது, அதான் சரியை. அந்த நிலையில் தான் நாம் இருக்கின்றோம். இதற்கு நாம் சமயதீக்கை பெற்றுக்கொண்டு இந்த சரியை செய்தால் அது மிகவும் சிறப்பு. அந்த வகையிலே சொல்லியிருக்கின்றார்கள், இந்த சரியை செய்யும் பொழுதே கிரியையும் செய்யலாம். என்ன அப்படின்னா, முறப்படி கிரியை செய்யணும்னா விசேடதீக்கை பெற்றுக்கொண்டு சிவபூஜை ஏற்றுக்கொண்டு இந்த சிவபூஜை செய்யறமா, அதான் கிரியை. இங்க அந்த சிவபூஜை எல்லாம் ஏற்காவிட்டாலும் கூட இந்த சரியை நிலையில் இருந்து கொண்டு சமயதீக்கை பெற்றிருக்கின்றோம், இந்த நிலையில் இருந்து கொண்டு நம்மால் இயன்றவரை வீட்டிலே சிவபெருமானுடைய திருவுருவங்களை இருந்தெடுத்துக் கொண்டு படங்கள் இருக்கின்றது, நம்மால் முடிந்தவரையிலே ஒரு பூஜை, ஒரு பத்தி, தூபதீபம் போன்ற நம்மால் முடிந்த உபசாரங்களை காட்டி, தீபாராதனை காட்டி, திருமுறைகளை துதித்து ஒரு பூஜை செய்கின்றோமே, அது சரியையில் கிரியை. அப்புறம் சரியையில் கிரியை, சரியையில் சரியைன்னு நாம செஞ்சுக்கிட்டு இருக்கதா ஆலய வழிபாடு. சரியையில் சரியை, சரியையில் கிரியைங்கிறது இந்த மாதிரி நாம புஷ்பங்கள்லாம் வாங்கி எம்பெருமானை நாம விருப்பப்படி பூஜை செய்து கொள்கின்றோம். இது நம்ம விருப்பப்படி, நம்ம சௌரியப்படி, வெறுப்பப்படி, வசதிப்படி செய்கின்றோம். சரியையில் கிரியை, சரியையில் யோகம் என்பது அடுத்தது. சரியையில் யோகம் என்பது என்னவென்றால், யோகம் என்பது என்ன அப்படின்னு சொல்லும் போது அதுல சொல்லுவார், செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதான்னு சொல்லும் போது, செயற்கரியனா என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் செயற்கரிய தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் உலக சாதனை படைக்கின்றார்கள். இங்க செயற்கரியனா என்னது, அதிகாரத்தை பார்க்கணும், நீத்தார் பெருமை. எனவே யோக நெறியில் ஒழுகுதல் தான் செயற்கரிய செயல் என்று சொல்வார். அது செயற்கரிய செயல் அப்படின்னாலும் நாம் அதை வந்து செய்யதான் செய்யணும். ஏன்னா நம்ம ஞான சாத்திரம் பார்க்கணும்னு வந்துட்டோம். ஏன்னா அதை கற்பது அதனிலும் செயற்கரிய செயல். இந்த செயலுக்கே துணிந்த பிறகு இதை செய்வது நம்ம யோசிக்க கூடாது. இயமம் நியமம்னு சொல்வார்கள், அந்த இயம நியமங்கள், உலகியல் ஒழுக்கங்கள், அதாவது விதிப்படி, வாழ்க்கையை ஒரு விதிப்படி அமைத்துக் கொண்டு, ஏற்கனவே சொன்னது போல அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய உறுதிப்பொருள்கள் எதையும் தராத விஷயங்களை விட்டு நம்மை தவிர்த்துக் கொண்டு, இயன்றவரை புலநடக்கத்தை பேணி, ஏனைய விரும்பத்தகாத சிந்தனைகள் செயல்கள் போன்றவற்றை நம்மை பற்றாத படிக்கு, உணவு உடை அனைத்திலுமே ஒரு கட்டுப்பாடையும் ஒழுக்கத்தையும் வைத்துக் கொண்டு இருப்பது, உள்ள தூய்மையை பேணுவது, அதுதான் யோகம் என்பது. அந்த சரியையில் யோகத்தை இயற்ற வேண்டும். அப்புறம் சரியையில் ஞானம் என்பது இப்ப நாம செய்யற ஞான சாத்திர சிந்தனை. இந்த சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், இந்த மூன்றையும் பேணிக்கொண்டு சரியையில் ஞானத்துக்கு வந்தோம் என்றால் நிச்சயமாக அப்போது கற்கின்ற அந்த படிப்பு இருக்கின்றதே அது நிச்சயமா நம்ம விட்டு மறக்கவே மறக்காது. அந்த வகையிலே இந்த ஞான சாத்திரத்தை நாம் இங்க சிந்திக்க இருக்கின்றோம். இரண்டால் ஒரு ஐயப்பாடு வரக்கூடாது, எல்லாம் யோகம் முடிச்சுட்டுலாம் ஞானத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு சரியில் இருந்து கொண்டே ஞான சாத்திரத்தை சிந்திக்கலாம். அதைத்தான் நாம் செய்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த நூலினுடைய அமைப்பு எப்படி இருக்கின்றது என்பதை நாம் தொடங்கிக் கொள்வோம். இந்த நூல் இங்கே சொல்லப்பட்டது போல இப்படி பிரிவுகளை உடையதாக இருக்கின்றது. முதற்கண், நம்முடைய தமிழ் இலக்கண நூல்கள் சொல்லும்படி எந்த ஒரு நூலுக்கும் பாயிரம் என்ற பகுதி இன்றியமையாது வேண்டப்படும். இப்போது கூட நீங்கள் எந்த நூலை பார்த்தாலும், இப்போது உரைநடை நூல்கள் இந்த காலத்தில், அதிலே முன்னுரை என்ற பகுதி கட்டாயம் இருக்கும். அப்புறம் அணிந்துரைங்கிற பகுதியும் கட்டாயம் இருக்கும். அதை படித்தாதான் இந்த நூல் எதை பற்றியது, எதை பற்றி சொல்கின்றது, இந்த நூலிலே சொல்லப்படுகின்ற விஷயம் எப்படிப்பட்டது, அதை அறிந்து கொள்வதனால் நமக்கு என்ன பயன், இந்த நூலை சொன்ன ஆசிரியர் யார், அவருடைய அருமை பெருமைகள் என்ன என்பதையெல்லாம், இது போன்ற செய்திகளெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் அந்த நூல் கற்பதிலே ஒரு ஊக்கம் வரும். அதாவது நூலோட பெயரை மட்டும் பார்த்துட்டு நூலுக்குள்ள போனோம் அப்படின்னா அதை படிச்சு முடிச்சதுக்குள்ள நமக்கு பல இடர்பாடுகள் வரும். இந்த நூல் என்ன கருத்தை தான் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிட முடியாம பேர். அந்த வகையில இப்ப முன்னுரை அணிந்துரைன்னு வச்சிருக்கின்றார்கள். அந்த காலத்துல பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் என்று வைத்திருந்தார்கள். பொது பாயிரம் முன்னுரை மாதிரி அந்த நூல் ஆசிரியரே செய்து கொள்வார். சிறப்பு பாயிரம் அணிந்துரை மாதிரி அவருடைய சார்ந்தவர்கள், அந்த நூலாசிரியருடைய ஆசிரியரோ அல்லது அவருடன் உடன்பயின்ற மாணாக்கரோ செய்வது. பணம்பாரனார் தொல்காப்பியரோடு உடன்பயின்ற மாணவர், அவர் தொல்காப்பியத்திற்கு சிறப்பு பாயிரம் செய்தார். அதிலே நூல் ஆசிரியரை புகழ்ந்து சொல்வார்கள். ஆகவே சிறப்பு பாயிரம் மற்றவர்கள் கூடுமானவரை மற்றவர்கள் தான் செய்வது வழக்கம். நூலாசிரியனே செய்தார் என்றால் தன்னைத்தானே புகழ்ந்து உரைக்க மாட்டான். என்றால் தோன்றா தோற்றி துறைவள முடிப்பினும் தான் தற்புகழ்தல் தகுதி என்றே என்பது நூற்பா சொல்கின்றது. எனவே இங்கே சிறப்பு பயணம் ஒன்று அமைந்துள்ளது. அதை இயற்றியவர் யார் என்பது என்ற விஷயம் இன்னவரை தெரியவில்லை. இப்படி பல அருமையான நூல்கள், எதெல்லாம் அருமையா இருக்கோ அதெல்லாம் நூலாசிரியர் யாருன்னு தெரியாம இருக்கு. தமிழ் விடுதூது யார் எழுதுனா தெரியாது, நந்திக்காம்பகம் யார் எழுதுனா தெரியாது, இப்படி இருக்கின்றது என்ன செய்வது. ஆக அந்த வகையிலே சிறப்பு பாயிரத்திலே சொல்லப்பட்டுள்ள செய்திகள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் அது வந்து வாங்கிக் கொள்வது நிச்சயமாக சிரமம் தான். ஏனென்றால் சிறப்பு பாயிரம் வந்து ஏற்கனவே சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையெல்லாம் நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு அப்புறம் அதுக்கப்புறம் சிவஞான போதம் படிக்க வருவர்களுக்கு ஏற்றதாகத்தான் இந்த நூல் பாயிரம் மட்டுமில்ல, சித்தியார் பாயிரத்தை எடுத்தாலஞ்சதுதான். இந்த சிவபிரகாசம்னு ஒரு நூல் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 14 சாத்திரங்கள்லாம். இந்த சிவபிரகாசத்திலையும் பாயிரம் இருக்கு, நூலாசிரியரே செய்திருக்கின்றார். சித்தியார்லையும் அவரே நூலாசிரியரே செய்திருக்கின்றார். அதுவே படித்தாலும் அப்படிதான் இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் அடிப்படையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு படித்தால்தான் பாயிரத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் புரியும். இதை நான் நல்லா அனுபவிச்சிருக்கேன். நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஒரு காலத்தில் வந்து நானாவே சிவபிரகாசம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிக்கும் போது சிறப்பு பாயிரத்தை தாண்டியே போக முடியல. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, முதல்ல இந்த நூல் இப்படி புரிய மாட்டேங்க, இன்னும் உள்ள போனா என்ன புரிய போகுதுன்னு நினைச்சு. ஆனா அப்படி இல்லை, ஏது சரி இந்த பாயிரங்கிற பகுதி இப்படியே இருக்கட்டும், நூலுக்குள்ள போவோம், முதல் சூத்திரம்னு போனா எல்லாம் தெளிவா இருக்கு, நல்லா புரியுது. நம்ம தெளிவா எனக்கு புரியுதுங்க, அது தெளிவா தான் இருக்கு, தெளிவாக எனக்கு புரிகின்றது. அப்ப நூலை பூரா படிச்சுட்டு திருப்பி ஒரு தடவை பாயிரத்தை படிச்ச உடனே ஏதோ கொஞ்சம் நஞ்சம் புரிஞ்சது. ஆகையினாலே அதிலே பல அரிய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. சிவஞான மாவாடியத்தை எடுத்து நீங்கள் சிறப்பு பாயிரத்துக்கு உரையை படித்திருந்தால் தெரியும், அதனுடைய அருமையை தெரியும். அது மிக விரிந்த உரை, சிற்றூரில் கூட எவ்வளவோ சொல்லியிருப்பார்கள், மிக நயமான உரை, அது அவர்களால் தான் சொல்ல முடிகின்றது. ஆகவே அதிலே உள்ள நுட்பங்களை எல்லாம் நான் இங்கே விவரிப்பதில்லை, எப்போதுமே அப்படிதான். அதிலே சொல்லப்பட்டுள்ள செய்தி அதுவும் நேற்று ஏற்கனவே சொல்லியாச்சு. திருக்கைலாய பரம்பரையிலிருந்து உபதேசமாக வந்த ஞான நூல், அதை மெய்கண்டார் தமிழிலே அருளினார் என்ற விஷயம் நான் சொல்லியாச்சு. அது ஒன்றுதான் நாம தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கின்ற செய்திகள், மற்றவெல்லாம் அரிய செய்திகள். அது உங்களுக்கு நீங்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வெகு விரைவில் வந்துவிடும். இங்க வந்தாச்சு, அஸ்திவாரம் போட்டாச்சு, இன்னும் உங்க வளர்ச்சி வளர்ந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஆகவே அந்த சிறப்பு பயணம் அந்த அளவில் இருக்கட்டும். அதை அடுத்து நம்ம மங்கள வாழ்த்து சொல்கின்றார். அதாவது இந்த நூலானது இடையூறு தீர்ந்து இனிது முடியும் பொருட்டும், சரி இனிது முடிச்சாச்சு, அந்த நூல் என்றும் உலகிலே நின்று நிலவ வேண்டும், அதன் பொருட்டும் காப்பு செய்ய ஒன்றை சொல்லி விநாயகப் பெருமானை துதிக்கின்றார். ஒரு செயல் தொடங்குவதற்கு முன்பு விநாயகப் பெருமானை துதிக்க வேண்டும் என்பது மரபு. அந்த சிவாகம மரபினை அடியொற்றி அவருக்கு, அதான் இந்த இடத்துல சுஞான சுவாமி சொல்வாங்க, மெய்கண்டார் யார் அப்படின்னா, அவர் சீவன் முத்தர், முத்தி நிலையை அடைந்த பிறகு இங்கு இருந்து கொண்டிருப்பவர், நாமளும் இருக்கின்றோம், அவரும் இருந்தார் அப்படின்னா, அவரும் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்தார் என்றால் தமிழ்நாட்டின் சிறப்பே தானே. எத்தனையோ சீவன் முத்தருடைய திருவடி தோன்ற இடம் நம்முடைய திருநெல்வேலியில், திருஞான சுவாமிகள் அவர்களுடைய திருவடி பதிந்த இடம் அதெல்லாம் இல்லையா. இன்னைக்கு பாரதியாத்திரன்னு சொல்றோம், கீழரத விதின்னு சொல்றோம், எல்லாம் அவருடைய திருவடி தோன்ற இடங்கள். அது மாதிரி மெய்கண்ட தேவனாயினாரும் அவர்களும் சாமுசித்தர்னு சொல்வார்கள், பண்டையினர் சவத்தால் அவதரித்தவர்கள். ஆகையினாலே அவர்கள், அவர்களுக்கு தனியாக ஒரு துதி செய்து கொண்டுதான் நூலை தொடங்க வேண்டும் என்ற ஒரு நிலை அவர்களுக்கு இல்லை. ஆனால் பின்வரும் மாணாக்கர்களுக்கு அறிவுறுத்தும் பொருட்டு அவ்வாறு செய்தார் என்று நம்முடைய உரையாசிரியர் மாதவ சுஞான சுவாமி அங்கே அருமையாக குறிப்பிடுவார்கள். அந்த வகையிலே செய்தார். பொது நூலாக இருந்ததென்றால், சைவ சமய கருத்தை சொல்லாமல் ஒரு பொது நூல், இலக்கண நூல் என்றென்றாலும், அங்கே அந்த நூல் மரபிற்கு ஏற்றபடி இறைவணக்கத்தை அங்கே வைத்திருப்பார்கள். என்ன அப்படின்னா, உபனிடம் சொல்கின்றது அக்ஷரம் பிரம்மம், அக்ஷரம் பிரம்மம், அதாவது எழுத்துக்கள் வந்து பிரம்மம்னு சொல்கின்றது. தொல்காப்பியனார் அதான் தொடங்கினார், எழுத்தனப்படுவ என்று தொடங்கினார் முதல் நூற்பாவை படிச்சிருப்பாங்க இல்லையா. அந்த இடத்துல அங்க இறைவனுடைய துதியை அங்க வைத்திருக்கின்றார், இலக்கண மரபிற்கு ஏற்றபடி வைத்திருக்கின்றார். அதுபோல இங்கே இது சைவ நூல், அது தெளிவு, சைவ சமய கருத்தை தான் இது சொல்ல வருது. எல்லாருக்கும் உரிய, எல்லா மதத்தவர்களுக்கும் ஏற்ற கருத்துக்களை சொல்வதில் சைவ சமயத்தை விளக்கம் வந்த நூல். எனவே அந்த மரபுப்படி விநாயகப் பெருமானை அங்கே துதித்திருக்கின்றார். அந்த பாடல் மிக அருமையான பாடல், உங்களுக்கெல்லாம் தெரிந்த பாடல் தான், கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்ற பாடல். அடிதோறும் ரெண்டு சீர் தான், நான்கு அடிகள் தான், ரொம்ப அழகா இருக்கின்றது. இதை வஞ்சி துறை என்று சொல்வார்கள், ஆப்பிலக்கணத்துல இந்த மாதிரி பாவா வஞ்சி துறைன்னு என்று சொல்வார்கள். இதே ஒரு பொருள் மேல மூன்றா வந்ததுன்னா வஞ்சி தாலிசை, தனியா வந்தா வஞ்சி துறை, அவ்வளவுதான். இது நம்முடைய ஞானசம்பந்த பெருமானை அடியொற்றி செய்திருக்கார்கள். இந்த நடை பார்த்தாலே தெரியும், கல்லால் நீழல் அல்லா தேவை நல்லார் பேனார் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருப்பார். நான்கு அடிகளில் இது மாதிரி வஞ்சித்துறை சொல்லியிருப்பார். அதாவது முன்னோர் மொழி பொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னையே போல் போற்று என்று சொல்கின்றதல்லவா. ஆகவே அந்த திருஞானசம்பந்த சுவாமிகள், அந்த திருமுறை ஆசிரியன்மார்கள், அவர்கள் காட்டிய நெறிப்படி வந்தது இந்த நூல் என்பதனை அங்கே நயமாக புலப்படுத்தும் வகையிலே அந்த நடையினையே இங்கே காட்டியிருக்கின்ற சொற்களை கூட, சில சொற்களை அங்கே கையாண்டிருக்கின்றார். அதாவது கல்லால நீள் மரத்தின் நிழலிலே எழுந்தருளியிருந்த தென்முகக் கடவுளாக எழுந்தருளியிருந்தார், தட்சிணாமூர்த்தி என்று சொல்கின்றோமே, அந்த தென்முகக் கடவுளாக எழுந்தருளியிருந்து நந்திய பெருமானுக்குரிய மலைவை தீர்த்து வைத்தார். ஏன்னா அங்கிருந்து அந்த நூல் கருத்தை ஆரம்பிக்கின்றது. ஆகவே துதித்தவர் அதை துதித்தார், நந்தியம்பெருமானுக்குரிய மலைவை இல்லையாக செய்தவர், மலை வில்லார் அப்படின்ட்டு இருக்கு. இதை மலையை வில்லாக வளைத்தவர்னு ஒரு பொருள் கொள்ளலாம், ஆனா மலைவு இல்லார் என்று கொண்டார். அப்பந்தான் மலைவுங்கிற அந்த மூன்றாவது சொல்லுக்கும் இல்லாருங்கிற நான்காவது சொல்லுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகின்றது. மூன்றாம் சூத்திரத்துக்கும் நான்காம் சூத்திரத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உள்ளது, அதற்கு ஏற்ப கூறினார். ஏன்னா மங்கள வாழ்த்து என்பது நூல் கருத்தை தன்னகத்தை அடக்கி கொண்டிருக்க வேண்டும் என்பது இலக்கணம். இது மங்கள வாழ்த்து. வாழ்த்து வரும்பொருள் உரைத்தல் அப்படின்னு இருக்கு, வரும்பொருளை நூலில் வரக்கூடிய பொருளை இதில் தொகுத்து காட்டியிருக்க வேண்டும். அங்கே மூன்று நான்கு சூத்திரங்களுக்குரிய இயைப்பு இங்க இந்த பாட்டில் மூணாவது சொல் மலைவு, நாலாவது சொல் இல்லார் அப்படி வச்சிருக்காரு. மூன்றாவது சீர் கல்லால் நிழல் மலைவு, மூன்றாவது சீர் மலைவு, அந்த மாதிரி அருமையாக வைத்திருக்கின்றார். கல்லால் நிழல் மலைவு ரெண்டாவது சீர் தான் இல்லையா, மலைவுங்கிறது இல்லாருங்கிறது சேரும். அந்த மாதிரி இந்த மங்கள வாழ்த்து அமைந்திருக்கின்றது. அந்த தென்முகக் கடவுளுடைய அருளை பெறுவதற்காக என்ன செய்வார்களாம், விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை மெய்யடியார்கள் தம்முடைய தலையிலே சூடிக்கொள்வார்கள். அதாவது அதற்கு பொருள் என்னவென்றால், அவருடைய திருவருளிலே தம் அறிவு அடங்கப் பெறுவார்கள் என்பதுதான் அதுக்கு பொருள். திருவடியை சூடிக்கொள்வார்கள் என்றால் அந்த விநாயகப் பெருமானுடைய திருவருளிலே தம்முடைய அறிவை அடங்கச் செய்வார்கள், தான் என்னும் முனைப்பின்றி அவருடைய திருவருளிலே அடங்கி நிற்பார்கள் என்று அருமையாக செய்தார். இதையே அப்படியே விரித்து சொல்லியிருப்பார் எதுல அப்படின்னா சித்தியார்ல, அதுலயும் விநாயகர் கடவுள் துதி தான் வரும் முதல். இந்த மாதிரி அருமையான ஒரு பாடல் மங்கள வாழ்த்தாக அமைந்திருக்கின்றது. இதிலே பல நயங்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் நீங்கள் வந்து சிவஞான சுவாமியுடைய உரையை நீங்கள் ஊருக்கு சென்று அல்லது இங்கு வைத்தனாலும் சரி அதை படித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அது விரிந்த கல்வி. அதற்கு அடுத்தாற் போல மங்கள வாழ்த்து கடத்தாற் போல அவையடக்கம் கூறியிருக்கின்றார். பொதுவாக அவையடக்கம் என்பது தன்னை மிகவும் தாழ்த்தி இச்செயலுக்கு எளியன் எவ்விதத்திலும் தகுதி இல்லை, ஆனாலும் ஓர் ஆசை பற்றி செய்கின்றேன் என்று சொல்கின்றபடிதான் இலக்கியங்களில் கூட அவையடக்கம் அமைந்திருக்கும். இங்கே மெய்கண்டாருடைய அவையடக்கம் சற்றே வித்தியாசமாக இருக்கும். என்னவென்றால், ஓர் அவை ரெண்டு விதமான அவைகளை குறிப்பிடுகின்றார். ஓர் அவைக்கு அவர் கட்டுப்பட்டு அடங்குகின்றார், இன்னொரு அவையை அவர் அடக்குகின்றார். அந்த வகையிலே அவையடக்கம் அமைந்திருக்கின்றது. ஏன் இந்த இடத்தை இப்படி வைத்திருக்கின்றார் என்று சிந்தித்து பார்த்தோமானால் அது மிக அருமையாக நமக்கு அதிலே ஒரு பதில் இருக்கின்றது. என்னவென்றால், எவரெல்லாம் தம்மையும் தமக்கு தலைவனாகிய சிவபெருமானையும் உணர்ந்தவர்களோ அவருக்கெல்லாம் நான் அடியவன், அவர்களெல்லாம் என்னை ஆளாக உடையவர்கள். எவர் தம்மை உணரவில்லையோ, தம்மையே உணராதவர்கள் எப்படி தலைவனை உணர முடியும்? ஆகவே அவர் தலைவனையும் உணர்ந்தவர் அல்லர். அப்படி ஒரு கூட்டமே இருக்கு, தம்மையும் உணராமல் தலைவனையும் உணராமல் யாரோ ஒன்று ரெண்டு பேர் இல்லை, அப்படி ஒரு கூட்டமே இருக்கு. அவர்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு. ஆகவே அவர்களுடைய மறுப்புரையெல்லாம் நாம் ஒரு பொருட்டாக கொள்ளும் என்று அந்த அவையடக்கத்திலே குறிப்பிடுகின்றார். தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன் உணர்வார், எம்மை உடைமை எம்மை இகழார். அவர்கள் எம்மை அடியவனாக கொண்டு இருப்பதனாலே என்னுடைய நூலிலே யாதானும் குற்றம் காணப்படினும், இதெல்லாம் ஒரு அவையடக்கத்துக்காக சொல்றதுதான், குற்றமாதம் ஒண்ணாவது சிறப்பு பயிரத்தை சொல்லியாச்சு. பவனணி வன்பகை கடந்த தவர் அடிபுனைந்த தலைமையுனர், பிறவியாகிய வலிய பகையை கடந்து முத்தி நிலையை எழுதியவர்கள் இருக்கின்றார்களே, அந்த சீவன் முத்தர்களே மெய்கண்டாருடைய திருவடியை தம்முடைய தலையிலே சூடிக்கொள்வார்கள் என்றால் அவருடைய நிலையை நாம் சொல்ல முடியாது. அந்த வகையிலே அவையடக்கமாக சொல்லியிருக்கின்றார், எம்மை உடமை எம்மை இகழார், குற்றங்கள் நீக்கி குணங்கண்டு கோதாட்டுவாரே அன்றி என்று அங்கு திருமுறை சொற்களை எல்லாம் சிவஞான சுவாமிகள் அங்கே உரையாக வரைவார். எம்மை இகழார், அப்ப என்ன இகழதுக்கு ஒரு அவை இருக்கு, ஆனா அந்த அவையை நான் பொருட்படுத்தல அப்படிங்க. ஏன்னா அவர்கள் தம்மையும் உணரவில்லை, தமக்கு தலைவன் யாருன்னு உணரவில்லை. அந்த இடத்துல யாரெல்லாம் அவர்கள்லாம் உலகாயுதர்கள் இருந்து ஏகப்பட்ட மதத்தவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். தாம் ஒரு பொருள் உண்டென்றே உணராத உலகாயுதரம் என்று நயமாக சொல்வார் சிவஞான சுவாமிகள். இப்படி பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, ஆனா அவர்களுடைய இகழ்ச்சியை நாம் ஒரு பொருட்டாக கொள்வோம் என்று சொன்னார். இந்த சிவஞான போதத்தை விரித்து சொல்வதுதான் சிவஞான சித்தியார். அந்த பகுதி அந்த நூல் சிவஞான சித்தியார் ரெண்டு பகுதிகளாக உள்ளது, ஒன்று பரவக்கம் இன்னொன்று சுபக்கம். பரபக்கத்திலே பிரமத கருத்துக்களை கொடுத்து அவற்றின் பொருந்தாமை காட்டி, வேற என்ன பொருந்தாமை தான், வேற என்ன மத கண்டனம் கண்டிப்பு துவேஷம் அப்படி இப்படின்னு இப்ப பெரிய சிக்கல்களாகவும் கிளர்ச்சிகளாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்ம நூல்களை பொறுத்தவரை அந்த கருத்துகளின் பொருந்தாமை அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா நீ சிந்திக்கவே கூடாதுன்னு சொல்ற மாதிரி, அறிவுக்கு விளங்கிடுவது மாதிரி வந்து என்ன அறிவார்ந்த சிந்தனை, அவற்றின் பொருந்தாமையே சொல்றார் கேட்டீங்களா. ஆகையினாலே அந்த பரபக்கம் இருக்கின்றதே அது எத்தனையோ மதங்களின் கருத்துக்களை எடுத்து கூறி அவற்றின் பொருந்தாமையை காட்டுகின்றது. அது என்னதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த சிவஞான போத அவையடக்கத்தின் விரிவுதான். அங்கே 300 செய்வுகள் இருக்கின்றன பரபக்கத்துல, இங்க 4 அடியில் ஒரு நேரிசை வெண்பா செய்தாரு. இந்த 4 அடி நேரிசை வெண்பாவின் விரிவுதான் அங்க 300 ஆசிரிய விருத்தங்களும். அப்ப எவ்வளவு செறிவான நூல் என்பதற்கு இந்த ஒரு உதாரணமே போதும். நினைஞ்ச சிவஞான சுவாமியுடைய உரையெல்லாம் படிச்சீங்கன்னா இதுல வந்து ஏதாவது ஒரு உருபு தொக்கு நிற்கும் சிவஞான போதத்துல, அல்லது ஒரு உண்மை தொக்கு நிற்கும். அந்த தொக்கு நின்ற உண்மைக்கு அவர் அங்க ஒரு வாக்கியமே எழுதியிருப்பாரு சிவஞான சித்தியார். எனது உண்மை மட்டும் இல்ல, அது தொக்கு நின்ற உண்மையா, அவ்வளவு செறிவான நூல் இது. அதை நாம் வந்து ஒரு அடிப்படையை சிந்திக்கின்ற அளவிலே சிந்திக்க இருக்கின்றோம் அவ்வளவுதான். ஆனால் இவ்வளவுதான் இந்த நூலின் தன்மை போலும் என்று நாம் முடிவு கொண்டு விடாது. ஆகவே அதனுடைய பரப்பு இப்படியெல்லாம் இருக்கின்றதுன்னு சொல்கின்றேன். அந்த வகையிலே இந்த அவையடக்கத்திலே சொல்லிவிட்டு அடுத்தாறு போல் நூலுக்கு வருகின்றோம். நூலுக்கு வரும்பொழுது இதனுடைய அமைப்பை புரிந்து கொண்டு இதற்கு உள்ளே செல்வது மிக நமக்கு நன்மை வயக்கும். இதை போன்ற ஒரு தெளிவு மற்ற தமிழ் நூல்களை படிக்கும் போதும் வரணும். அது கொஞ்சம் சிரமமா இருக்காது, தமிழாசிரியர்கள் தான் உதவி செய்ய வேண்டும்.